فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, இந்த திருமண நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக வந்திருக்கின்ற விருந்தாளிகளே, உங்கள் அனைவரையும் சகோதரர் ஆஷிக் அவர்களுடைய இந்த வலிமா நிகழ்ச்சியிலே வரவேற்றவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நாம் கேட்கிற மார்க்க விஷயங்களின்படி அமல் செய்வதற்கும், நல்ல விஷயங்களை ஏற்று அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக முஸ்லிம்கள் இந்த திருமண வாழ்க்கையை தற்காலத்திலே பெரும்பான்மையாக நாம் பார்க்கும்போது ஒரு சடங்காக செய்து வருவதை பார்க்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த தூய இறைநெறி கொண்ட இந்த இறை மார்க்கம் நமக்கு அனைத்து காரியங்களிலும் தெளிவான ஒரு வழிகாட்டலை தருகிறது. முதலில் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கொள்கைகளை சுத்தப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை சீராகாத வரை அவனுடைய செயல்பாடுகள் சீராகாது. உள்ளத்தில் உள்ள நம்பிக்கைகள் முதலில் சுத்தமாக வேண்டும். நீதமானதாக, நேர்மையானதாக, ஒழுக்கமிக்கதாக, இறை அச்சமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கைகள் அமைந்தால்தான் அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலே வெளிப்படுகிற செயல்பாடுகள் நீதமானதாக, நேர்மையானதாக, ஒழுக்கம் மிக்கதாக, இறையச்சம் மிக்கதாக இருக்கும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, அவர்களுடைய தோழர்களுக்கும் சரி, முதலாவதாக இறை நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் என்றால் யார் என்பதை புரிய வைத்தான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் முதலில் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன், வணங்குவதற்கு, வழிபடுவதற்கு, அஞ்சுவதற்கு, இறைஞ்சுவதற்கு, பணிந்து பிரார்த்திப்பதற்கு அனைத்து விதமான வழிபாடுகளையும் பயத்தோடு ஆதரவோடு செய்வதற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ். ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. வானங்களை படைத்தவன், சூரியனை அதிலே ஒளிமிக்க ஒரு ஒளிவிளக்காக அமைத்தவன், மேகங்களை கொண்டு மழை பொழிய வைப்பவன், ஆகாயத்தை படைத்தான், ஆகாயத்தை நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்தான். இப்படி எண்ணற்ற கோடான கோடி படைப்பினங்களை படைத்த அந்த படைப்பாளன் தான் அல்லாஹ். சில மாற்று மத மக்கள் விளங்கிக் கொள்வதை போன்று அல்லாஹ் என்றால் இது யாரோ அல்லது முஸ்லிம்கள் வழிபடுவதற்காக உள்ள கடவுள் என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே, அப்படி அல்ல. யாரை உலக மக்களின் மனசாட்சி எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் என்று ஏற்றுக்கொள்கிறதோ, யாரை உலக மக்களின் மனசாட்சி எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் தன்னிகரற்ற, ஒப்புமையற்ற, பேராற்றல் கொண்ட, அடக்கி ஆளுகின்ற அரசாட்சியுடைய இறைவன் இரட்சகன் என்று நம்பிக்கை கொள்கிறதோ, அந்த மகா பரிசுத்தமிக்க இறைவனைத்தான் அரபி மொழியிலே அந்த இறைவனே தனக்கென வைத்துக் கொண்ட அந்த தூய பெயர் அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு நாம் அழைக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, முதலில் ஒரு முஸ்லிம், முதலில் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது தன்னை படைத்த இறைவன் யார் என்று, அந்த இறைவனுடைய தன்மைகள் என்ன, அந்த இறைவன் நம்மை ஏன் படைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு இதைத்தான் முதலிலே போதிக்கிறது. படைத்த இறைவனை தெரியாதவனை இந்த குர்ஆன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வேதம் அல்லாஹ் இறக்கிய இறுதி இறைநூல். அறிவில்லாதவர்கள் அவர்களை அறிவு ஜீவிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் அல்லாஹுவை தெரியவில்லையோ, படைத்த இறைவனை தெரியவில்லையோ, அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அஃபகைரல்லாஹி தஅமுரூன்னி அஅபுத் அய்யுஹல் ஜாஹிலூன். அல்லாஹு தஆலா அவனுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய இந்த இறைவேதத்திலே 39வது அத்தியாயம் ஜுமரிலே இப்படி கேட்க சொல்லுகின்றான். நபியே, நீங்கள் மக்களை பார்த்து கேளுங்கள். ஓ அறிவீனர்களே, ஓ அறிவீனர்களே, அல்லாஹ் அல்லாத படைக்கப்பட்ட ஒரு அற்ப படைப்பையா நான் வணங்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் எனக்கு, பார்த்தீர்களா? ஆகவே அன்பிற்குரியவர்களே, படைத்த இறைவனை அறிய வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். படைத்த இறைவனை வணங்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் இந்த பிரபஞ்சத்திலே மனிதனை மிக உயர்ந்த படைப்பாக படைத்தான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று சொல்கிறார். யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மனிதனை கூட்டங்களாக, இனங்களாக, அல்லது மொழி ரீதியாக, அல்லது பிறப்பு ரீதியாக இழிவுபடுத்துகிறானோ அவன் இறைவனுடைய எதிரியாக இறைவனுடைய பார்வையிலே கவனிக்கப்படுவான். அல்லாஹ் இந்த மனிதனை கண்ணியப்படுத்தினான். எதற்காக கண்ணியப்படுத்தினான்? இந்த மனிதனுக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை படைப்புகளையும் வசப்படுத்தி கொடுத்தான். எதற்காக? இந்த மனிதன் தன்னை வணங்க வேண்டும், படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதை தவிர வேறு ஒரு நோக்கம் இல்லை. நமக்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே உணவளிக்கிறான், அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே நமக்கு வசதியை கொடுத்திருக்கிறான். இந்த எல்லா விஷயத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த மனிதன் அல்லாஹுவை வணங்கக்கூடியவனாக, அல்லாஹுவை அறிந்தவனாக, தன்னை படைத்த ரப்பை, தன்னை படைத்த இரட்சகனை தெரிந்தவனாக, அவனுக்கு முன்னால் பணிந்தவனாக, அவனை அஞ்சியவனாக, அவனுக்கு முன்னால் மறுமையிலே நிறுத்தப்படுவோம், இந்த உலகத்திலே நாம் செய்த செயல்களை குறித்து விசாரிக்கப்படுவோம் என்ற அச்சத்தோடு இந்த மனிதன் வாழ வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கும் போது இன்றைய வாழ்க்கையை பார்க்கிறோம். குறிப்பாக மக்களை இரண்டாக நாம் இரண்டு கூட்டங்களாக பார்த்தால், ஒன்று அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்திலே நுழைந்தவர்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு மறுமை என்றால் என்னவென்று தெரியாது. பலித்தாரக்கு இல்முகும் ஃபில் ஆகிரா பல்ஹும் அன்ஹா அமூன். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை தெரியாத, அல்லாஹுவை புரியாத, படைத்த இரட்சகனை அறிந்து கொள்ளாத மக்கள் மறுமையை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவு மறுமையை பற்றி ஒரு சூனியமாக இருக்கிறது. மறுமையை தெரியாத குருடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏன் யார் படைத்த உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்பிக்கை என்ன? வாழ்கிறோம், இறந்து விடுகிறோம், அவ்வளவுதான். இனி நமக்கு ஒரு கேள்வி கணக்கு இல்லை. மன்னரை வாழ்க்கை என்ற நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கை என்ற நம்பிக்கை இல்லை, செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை கிடையாது. செயல்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாளை மறுமையிலே அல்லாஹுவின் முன்னால் அடியான் நிறுத்தப்படும் போது அந்த பதியப்பட்ட ஏடு அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படும். وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. الله சொல்கிறார், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்திலே அவனுடைய செயல்கள் பதிவு செய்யப்படும் புத்தகத்தை நாம் தொங்கவிட்டு விட்டோம். அதிலே வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். وان عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون. கண்ணியத்திற்குரிய வானவர்கள் உங்கள் செயல்களை அறிந்து அதிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் அதிலுள்ள ஒவ்வொரு எழுத்தையும் விட்டுவிடாமல் தெளிவாக பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹுவிற்கு முன்னால் நிறுத்தப்படும் அந்த நாளிலே ஆட்சி இருக்காது, அதிகாரம் இருக்காது, செல்வம் இருக்காது. தந்தை இருப்பார், தந்தையை விட்டுவிட்டு மகன் ஓடிவிடுவார். யௌமலா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி ஷைஆ வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ யௌம யஃபிர்ரு அல்மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனுன் யுக்னீஹி. அல்லாஹ் கூறுகிறான், தந்தையை பார்த்து மகன் ஓடுவான், மகனை பார்த்து தந்தை ஓடிவிடுவார், கணவனை பார்த்து மனைவி ஓடிவிடுவாள், மனைவியை பார்த்து கணவன் ஓடிவிடுவான், சகோதரன் சகோதரனை விட்டுவிட்டு ஓடிவிடுவான். இப்படி குடும்பத்தார்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து ஓடிவிடுவார்கள். யாரும் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அதுலுன் வலா ஹும் யுன்சரூன். அல்லாஹ் கூறுகிறான், மக்களே அந்த மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள், மக்களே அந்த மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, சிபாரிசுகள் அங்கீகரிக்கப்படாது, யாரும் யாருக்கும் எந்த பலனும் கொடுக்க முடியாது, பிணை கொடுக்க முடியாது, அல்லாஹ்விடத்திலே லஞ்சம் கொடுக்க முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, நட்புகள் இருக்காது, வியாபாரம் இருக்காது, ஆட்சி இருக்காது, அரசாங்கம் இருக்காது, யாரும் உதவியாளர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு முன்னால் நிற்பான். அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்தவர்களாக, சிரம் தாழ்த்தியவர்களாக இந்த மக்கள் எல்லாம் நிற்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நம்பிக்கை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இருக்காது, அல்லாஹுவை யார் என்று தெரியாதவர்களுக்கு இருக்காது, படைத்த இறைவன் யார் என்று தெரியாதவர்களுக்கு இருக்காது. பலித்தாரக்கு இல்முஹும் ஃபில் ஆகிரா. ஆகவே அவர்கள் மறுமையை நம்பாமல் இருக்கிறார்கள். யார் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையிலே ஆடல் பாடல், எப்படி வேண்டுமானாலும் பொருளை சம்பாதிக்கலாம். இறை வழிபாடு என்றால் அவர்களை பொறுத்தவரை ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் தான். வாரத்திற்கு ஒரு முறை, மாசத்திற்கு ஒரு முறை, அல்லது ஏதாவது தேவை என்றால் எங்கேயாவது சென்று வந்து விடுவார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் கடவுள் நம்பிக்கை, கடவுளுடைய அச்சம், படைத்த இறைவனுடைய அந்த பயம், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அந்த பயபக்தியை கொண்டு, அந்த இறை அச்சத்தை கொண்டு உரசி பார்த்து நல்லதை செய்ய வேண்டும், கெட்டதை விட்டுவிட வேண்டும். தனிமையிலும் அல்லாஹுவை, அந்த இறைவனை பயப்பட வேண்டும், மக்களுக்கு மத்தியிலும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்ற அடிப்படைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை எப்படி என்றால், சாப்பிடுவது, சம்பாதிப்பது, பொருள்களை சேகரிப்பது, எவ்வளவு வசதி வருகிறதோ அதற்கு ஏற்ப வீடுகளை வாங்குவது, நகைகளை வாங்குவது, தொழில்களை பெருக்குவது, விவசாயங்களை பெருக்குவது, தங்களுடைய செல்வங்கள் எப்படி வருகின்றன என்பதை பற்றியெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டார்கள். வட்டி வாங்குகிறோமா, அல்லது பிறரை ஏமாற்றுகிறோமா, அல்லது பிறருக்கு ஏதாவது அநியாயம் செய்கிறோமா, அபகரித்துக் கொள்கிறோமா, பொய் பேசுகிறோமா, இதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டார்கள். காரணம் என்ன? மறுமையின் நம்பிக்கை இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, ஆனால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, மறுமை உண்டு என்று நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் குறித்து விசாரணை செய்வான் என்று நம்பிக்கை கொண்ட, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நன்மை செய்தாலும், அணுவின் அளவு நன்மை செய்தாலும், ஒரு துளி அளவு நன்மை செய்தாலும், அதனுடைய பலனை மறுமையில் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும், அதனுடைய பலனை நீங்கள் மறுமையில் சந்தித்தே ஆக வேண்டும் என்று எச்சரிக்கையை செவிமடுத்த ஒரு முஸ்லிம், என்ற குர்ஆனுடைய வசனத்தை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் அவன் அப்படி இருக்க மாட்டான், அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தால் அவன் மூமின் அல்ல. நம்மை அன்பிற்குரியவர்களே, மற்றவர்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டக்கூடியது இன்று எப்படி ஆகிவிட்டது என்றால், சில ஆடை, சில அடையாளங்கள், இதுதான் நம்மில் பெரும்பாலானவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு பிரித்தறிவிக்கும் அடையாளமாக மாறிவிட்டதே தவிர, குணங்களை பார்க்கும் போது, ஒழுக்கங்களை பார்க்கும் போது, நம்பிக்கையை பார்க்கும் போது, வியாபாரம் தொழில் துறையை பார்க்கும் போது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் போது, இந்த ரெண்டு கூட்டங்களுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை. பெயர்களை தவிர அல்லாஹ் பாதுகாப்பானாக. யோசித்து பாருங்கள், நம்பிக்கையை பொறுத்தவரை இன்று ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், நான் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் என்னுடைய இறைவன், என் பிரார்த்தனைகளை அவன் செவிமடுக்கிறான், அவன் என்னுடைய இரட்சகன். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன். தொழுகையிலே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், படைத்த என் அல்லாஹுவை தவிர உலகத்தில் உள்ள எந்த படைப்பும் பெரியதல்ல. அவனே மகா பெரிய சக்தி உள்ளவன், அவனே அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். நான் பயப்படுவதற்கு, நான் ஆதரவு வைப்பதற்கு, நான் பிரார்த்திப்பதற்கு, நான் பணிவதற்கு, நான் இறைஞ்சுவதற்கு, நான் நம்பிக்கை கொள்வதற்கு அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சாட்சியத்தோடு தான் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறோம். பிறகு அல்லாஹுவிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். ஆரம்பிக்கிறோம் அல்லாஹுவை புகழ்ந்து, அல்ஹம்துலில்லாஹ், அவனை பற்றி சொல்லுகிறோம், ரப்பில் ஆலமீன், உலகத்தில் உள்ள அத்தனை பிரபஞ்ச படைப்பையும் படைத்து வளர்த்து காத்து அதனுடைய அனைத்து காரியங்களுக்கும் நிர்வாக பொறுப்பை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அகிலங்களின் இரட்சகனே, ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே, மாலிகியோ மித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியே என்று அவனை புகழ்ச்சியின் உச்சத்தை கொண்டு புகழ்ந்து விட்டு, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன், என் வழிபாடு அல்லாஹுவே உனக்கு, நான் அடிமை, நான் இந்த உலகத்திலே அரசனாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், எனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யலாம், அல்லது நான் ஒரு அடிமையாக, நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் நான் உண்மையிலே வழிபடுவது, உண்மையிலே பணிவது, உண்மையிலே இறைஞ்சுவது, நான் அடிமை என்று உணர்வது என்னை படைத்த இறைவனாகிய அல்லாஹுவே உனக்கு மட்டும்தான். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன், உன்னையே வணங்குவேன், நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்ற ஒப்பந்தத்தை செய்கிறான். பிறகு அவனுக்கு உறுதிமொழி தருகிறான், வ இய்யாக்க நஸ்தயீன், நான் உன்னிடத்திலே உதவி தேடுவேன், நீ உதவி செய்ய வந்துவிட்டாய் யாரும் அந்த உதவியை தடுக்க முடியாது, நீ கைவிட்டால் யாரும் உதவ முடியாது. அல்லாஹ் உதவி செய்ய வந்தால் வானத்திலிருந்து உதவி செய்வான், பூமியிலிருந்து உதவி செய்வான், ஒரு கொசுவை கொண்டும் உதவி செய்வான், ஒரு பறவையை கொண்டும் உதவி செய்வான், தண்ணியை கொண்டு உதவி செய்வான், கை தடியை கொண்டு உதவி செய்வான், காற்றை கொண்டு உதவி செய்வான், மிருகங்களை கொண்டு உதவி செய்வான். அவனுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே பரவி இருக்கிறது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. நபியே, உன் இறைவனுடைய ராணுவங்களை, நபியே உன் இறைவனுடைய ராணுவங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இறை வழிபாடை ஆரம்பம் செய்யக்கூடிய, தன்னுடைய கொள்கையை அல்லாஹுவிற்கு முன்னால் ஒப்புக்கொண்டு அந்த தொழுகையை வழிபாட்டை ஆரம்பம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், இன்று அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். தங்களில் இறந்துவிட்ட மகான்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், அவர்கள் போதித்து தந்த அந்த இறை நம்பிக்கையை மறந்துவிட்டு, அவர்கள் போதித்து தந்த அந்த நபியின் வழிமுறைகளை மறந்துவிட்டு, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஈசா நபி, ஜீசஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வணங்குகிறார்களோ, அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, அது போன்று முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களிலே பலர் மகான்கள் அடங்கி இருக்கின்ற, நல்லவர்கள் அடங்கி இருக்கிற கபர்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம், அங்கே நேர்ச்சி செய்வதை பார்க்கிறோம், அங்கே சுஜூது செய்வதை பார்க்கிறோம், அங்கே இஃத்திகாப் செய்வதை பார்க்கிறோம். அவர்களை கொண்டு நல்லது கிடைக்கும், அவர்களால் தீமைகள் விலகும், அவர்களின் பொருட்டால் எல்லாம் நடக்கும் என்று நம்புவதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒருவர் 1000 கோயில்களை நம்புவதற்கும், ஒரு முஸ்லிம் இத்தனை நூற்றுக்கணக்கான மகான்கள் அடங்கியிருக்கிற நல்லடங்களுக்கு சென்று அந்த கபர்களை நம்புவதற்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? பெயர் மட்டும்தான் வித்தியாசம், ஆனால் செயல்பாடுகளை பொறுத்தவரை ஒரே செயல்பாடுகள். அடுத்து வணக்க வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாமிய கடமைகளிலே மிகப்பெரிய கடமையாகிய தொழுகையை, ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய சமுதாயம் எங்கே? அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்கின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஹாஃபிது அலஸ் ஸலவாதி வஸ் ஸலாத்தில் உஸ்தா வகூமூ லில்லாஹி கானிதீன். நபியே, நீங்களும் மூமின்களும் தொழுகையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற நம்முடைய சமுதாய மக்களிலே ஒரு கூட்டத்தை பார்த்தால் அவர்களுடைய பெயர்கள் தான் பள்ளிவாசல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்குமே தவிர அவர்களுக்கும் மஸ்ஜிதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவர்களுடைய வீட்டிலே ஜனாசா என்றால் பள்ளிக்கு வருவார்கள். அதிலும் பலருடைய நிலைமை எப்படி என்றால், ஜனாசாவை உள்ளே வைத்துவிட்டு அவர்கள் வெளியிலே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி, இமாம்களுக்கெல்லாம் இமாம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். யாரின் மீது வஹி இறங்கியதோ, யாருடைய பேச்சுக்கு கீழ்படிவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே அவனுக்கு கீழ்படிவதாக ஆக்கினானோ அந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுத்தார்கள், அவர்கள் ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். எந்த முஃப்திகளுடைய தீர்ப்பை வேண்டுமானாலும் மறுபரிசீலனை செய்யலாம், எந்த இமாம்களுடைய பேச்சை வேண்டுமானாலும் மறுபரிசீலனை செய்யலாம், எந்த ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியை வேண்டுமானாலும் மறுத்து பேசலாம், அல்லது அதற்கு வேறு ஒரு கருத்தை சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை தட்டக்கூடியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். அவர்களுடைய பேச்சு அப்படியே பின்பற்றப்பட வேண்டியது. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், பைனல் மர்இ பைனல் மர்இ வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலா. ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலே, இறை நிராகரிப்புக்கும் இடையிலே இடைவெளி என்ன தெரியுமா? தொழுகையை விடுவதுதான். மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டான். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிலே எல்லா தோழர்களும் ஒருமித்தவர்களாக ஒரு செயலை, இறை நிராகரிப்பு குஃபுர், காஃபிராக ஆக்கிவிடும் செயல் என்று அவர்கள் நம்பினார்கள் என்றால் அது தொழுகையை விடுவதைத்தான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலாஹ் வ ஆதவுஸ் ஸகா ஃபஹல்லு ஸபீலஹும். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகிறான் என்றால், இறை நிராகரிப்பை விட்டு, இணை வைத்தலை விட்டு, தூய இறை வழிபாடு ஏகத்துவத்தின் பக்கம் வருகிறான் என்றால் அவனிடத்திலே ரெண்டு சாட்சியத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை உண்மை என நிரூபிக்கக்கூடிய ரெண்டு சாட்சியம் தேவை. ஒன்று என்ன? வ அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தினால், வ ஆதவுஸ் ஸகா, ஸகாத்தை கொடுத்தால் அவர்களும் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், உங்களுக்குள்ள உரிமைகளை அவர்களுக்கு கொடுங்கள். ஒரு மனிதனுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் கொடுக்கக்கூடிய நிபந்தனை என்ன? அவன் தொழ வேண்டும், அவன் ஸகாத் கொடுக்க வேண்டும் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முஸ்லிம் சமூகத்தின் நிலையை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஏறக்குறைய ஒரு ஊரிலே 100 பேர் இருந்தால் 80 பேர்கள் முற்றிலும் தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், ஜும்ஆவை தவிர அல்லது பெருநாட்களை தவிர. நம்முடைய கண்ணியத்திற்குரிய 4 இமாம்களுடைய கொள்கை, அவர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஒருவன் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் ஜமாஅத்தோடு, அல்லது ஒரு பெண் தொழவில்லை என்றால், ஆண்களாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வந்து கண்டிப்பாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், பெண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டிலே தொழ வேண்டும், மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் அவர்கள் மீது இல்லை. அப்படி அவர்கள் தொழவில்லை என்றால், அவர்களுக்கு தொழுகையை எடுத்து கூறியும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால், அவர்கள் முர்த்தத்துகளாக மதம் மாறியவர்களாக கருதப்பட்டு ஹலீஃபா அவர்களுடைய தலையை கொய்து விடுவார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தொழவில்லை என்றால் அவனை ஹலீஃபா நிரந்தரமாக சிறையிலே அடைத்து விட வேண்டும். அவன் ஒன்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இல்லை என்றால் சிறையிலேயே அவனை அடைத்து விட வேண்டும். என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று பார்த்தீர்களா ஒரு முஸ்லிமுடைய நிலைமையை? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று வாயால் எப்போதோ ஒரு முறை கூறிய இந்த அடையாளத்தை தவிர இவனுடைய வாழ்க்கையிலே இவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு இறை மறுப்பாளன், அல்லாஹுவை அறியாதவனும் அல்லாஹு அக்பர் என்று பள்ளியிலே அதான் கூறி அழைக்கப்படும் போது அவனும் கடையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான், இவனும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இவன் அல்லாஹு அக்பர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால், தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு இவன் வந்திருப்பான், அல்லாஹுவின் அழைப்புக்கு பதில் அளித்திருப்பான், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த முஅத்தின் அழைப்பு கொடுக்கும் போது, நானும் இதை ஏற்றுக்கொண்டவன் தான், நானும் இதை ஒப்புக்கொண்டவன் தான் என்று கூறியவனாக தன் வியாபாரத்தை விட்டுவிட்டு, தன் தொழிலை விட்டுவிட்டு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக, இந்த சாட்சியத்தை உண்மைப்படுத்தியவனாக மஸ்ஜிதுக்கு அவன் வந்திருப்பான். ஆனால் இந்த நிலைமை என்ன? ஜும்ஆவிற்கு கூட இமாம் மிம்பரிலிருந்து எப்போது இறங்குவார் என்ற நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு வரக்கூடிய கூட்டமாகத்தான் இன்று நம்மிலே பலர் இருக்கிறார்கள். அதுவும் எதற்காக? ஜும்ஆவுக்கு கூட வரவில்லை என்றால் நாளைக்கு திருமணத்திற்கு நமக்கு தஃப்தர் தரமாட்டார்களே, அல்லது நாளை ஒரு நல்லது கெட்டதற்கு ஜமாஅத் நமக்கு உதவி செய்யாதே, அல்லது நம்முடைய ஜனாசாவிற்கு ஒரு பிரச்சனையாகி விடுமே என்ற பயத்தில் தான் ஜும்ஆவுக்கு கூட பலர் வருகிறார்களே தவிர, அல்லாஹுவை பயந்தவர்களாக, மறுமையை பயந்தவர்களாக வருவதில்லை. ஏன்? அவர்கள் அல்லாஹுவை பயந்திருந்தால் எப்படி ஜும்ஆவிலே பயப்படுகிறார்களோ அவர்கள் ஐந்து நேரமும் பயந்திருப்பார்கள். அல்லாஹுவை அவர்கள் அஞ்சி இருந்தால், அல்லாஹுவிற்காக வேண்டி அவர்கள் வந்திருந்தால், ஐங்கால தொழுகைகளையும் அவர்கள் பேணியிருப்பார்கள். அடுத்த அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அவனுடைய இறை நம்பிக்கையோடு, அவனுடைய இறை வழிபாடோடு சம்பந்தமாகிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இறை நம்பிக்கையை பிரிக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இறை வழிபாட்டை பிரிக்க முடியாது. எந்த ஒன்றாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி விட்டார்கள், மறுமையோடு சம்பந்தப்படுத்தி விட்டார்கள், இறை வழிபாட்டோடு இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தாளி, அவருக்கு நீங்கள் ஒரு தேநீர் கொடுத்து அவரை உபசரிக்கிறீர்கள், அல்லது ஒரு தண்ணீர் கொடுத்து உபசரிக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருந்தாளியை உபசரிப்பதை கூட இறை நம்பிக்கையிலே கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தினார்கள். மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாரோ, யார் மறுமையை நம்பிக்கை கொண்டாரோ, தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹு அக்பர். ஒரு விருந்தாளிக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த தண்ணீர், அல்லது ஒரு டீ, ஒரு தேநீர், இதையும் என்னுடைய தூதர் ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கட்டளை, எனக்கு பணித்த ஒரு கட்டளை என்ற எண்ணத்திலே செய்தால், அதுவும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதிலே, மறுமையை நம்பிக்கை கொண்டதிலே சம்பந்தமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பிதுன் வ சபுஊன ஷுஅபதன் அஅலாஹா கலிமது லா இலாஹா இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக். ஈமான் 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அதிலே உயர்ந்த கிளை லா இலாஹா இல்லல்லாஹ். அதிலே மிகவும் குறைந்த கிளைகளிலே ஒன்று என்ன? பாதையிலே நீங்கள் செல்லும் போது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு முள்ளையோ அல்லது ஒரு கல்லையோ அந்த பாதையிலிருந்து அகற்றி மக்கள் நடப்பதற்கு அந்த பாதையை பாதுகாப்பானதாக ஆக்குவது. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் சம்பந்தப்படுத்தினார்கள் பாருங்கள். அத்தஹூர் மிஸ்புல் ஈமான், சுத்தமாக இருப்பது, உன் உள்ளம் சுத்தமாக இருப்பது, உன் உடல் சுத்தமாக இருப்பது, உன் உடை சுத்தமாக இருப்பது, நீ வசிக்கும் இடம் சுத்தமாக இருப்பது, நீ செல்கிற தெரு சுத்தமாக இருப்பது, உன்னை சுற்றி உள்ள சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பது, அத்தஹூர், இவை அனைத்தும் நிஸ்வுல் ஈமான், இறை நம்பிக்கையின் பகுதி என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தெருக்களிலே சிறுநீர் கழிக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் நிழல் தரக்கூடிய மரத்திற்கு கீழே சிறுநீர் கழிக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் ஒரு இறை நம்பிக்கையாளன் தேங்கி நிற்கிற தண்ணீரிலே, ஓடக்கூடிய தண்ணீரிலே, மக்கள் குடிக்கிற தண்ணீரிலே, கால்நடைகள் குடிக்கிற தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க மாட்டான், அசுத்தத்தை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களா, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களா, தண்ணீரிலே சிறுநீர் கழிக்காதீர்கள், மரத்திற்கு கீழே சிறுநீர் கழிக்காதீர்கள். எப்படி இந்த மார்க்கம் அனைத்து சுத்தத்தையும் அனைத்து செயல்பாடுகளையும் மறுமையோடு சம்பந்தப்படுத்துகிறது பாருங்கள். இன்று பலர் வியாபாரம் செய்கிறார்கள், என்ன எண்ணத்திலே செய்கிறார்கள், அரசாங்கம் கவனிக்கும் என்றால் அப்போது ஒரு வியாபாரம், அரசாங்கம் கவனிக்காது என்றால் அப்போது ஒரு வியாபாரம், மக்களை ஏமாற்ற முடியும் என்றால் அப்போது ஒரு வியாபாரம், மக்கள் பார்க்கிறார்கள் கவனிக்கிறார்கள் என்றால் அப்போது ஒரு வகையான வியாபாரம். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இப்படி இரண்டு நிலைப்பாடுகள் அவனுக்கு இருக்காது. ஏன், மக்கள் பார்க்கவில்லை என்றாலும், அரசாங்கம் பார்க்கவில்லை என்றாலும், அதிகாரிகள் பார்க்கவில்லை என்றாலும், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ أَلَا يَظُنُّ أُولَئِكَ أَنَّهُمْ مَبْعُوثُونَ لِيَوْمٍ عَظِيمٍ. மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்கள், நிறுவையிலே அளவையிலே மோசடி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, மகத்தான நாளிலே அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று. என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிலே தெருக்களிலே வியாபார அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே செல்கிறார்கள். அப்போது ஒரு வியாபாரி கோதுமை குவியலை வைத்துக் கொண்டு விற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவியலிலே தன்னுடைய கையை நுழைத்தார்கள். உள்ளிருந்து சில கோதுமைகளை அப்படியே அள்ளினார்கள். பார்த்தால் உள்ளே உள்ள கோதுமை ஈரமாக இருந்தது. அவர் குவித்து வைத்திருந்த அந்த குவியலின் மேற்பரப்போ காய்ந்திருந்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஓ தானியத்தை விற்கக்கூடிய மனிதரே, என்ன செய்கிறாய் நீ? வெளியிலே காய்ந்த கோதுமை, உள்ளே ஈரமான கோதுமை, என்ன செய்கிறாய் நீ? அப்போது அந்த தோழர் சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, நான் வேண்டும் என்று செய்யவில்லை, நான் இந்த கோதுமை தானியங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது மழை பெய்து விட்டது, நான் அந்த குவியலை அந்த கோதுமையின் அந்த பையை கொட்டும் போது காய்ந்த அந்த கோதுமைகள் மேலே இருந்து விட்டன, ஈரமான கோதுமைகள் உள்ளே சென்று விட்டன என்று கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எச்சரிக்கும் விதமாக சொன்னார்கள், உமக்கு தெரியுமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம், உன்னுடைய இறை வழிபாடு, உன்னுடைய இறை நம்பிக்கை, உன்னுடைய வணக்க வழிபாடுகள், நீ காத்தமுல் அம்பியா ரசூலுல்லாவிற்கு பின்னால் தொழுதாலும், மஸ்ஜித் நபவியிலே நீ தொழுதாலும், உனக்கு சட்டம் தெரியுமா, மன் ஹஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுவார்களோ, முஸ்லிம்களை ஏமாற்றுவார்களோ, மக்களை ஏமாற்றுவார்களோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே அல்ல. ஏமாற்றக்கூடியவன், மோசடி செய்யக்கூடியவன் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் நபிக்கு பின்னால் தொழுதால் என்ன, அவர் மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் என்ன, மதினாவிலே வாழ்ந்தால் என்ன, நம்மை ஏமாற்றுபவர் நம் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அன்பிற்குரியவர்களே, குணங்களை பொறுத்தவரை, மக்களோடு பழகுகின்ற அந்த பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கடுமையான சட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ், வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் வணக்க வழிபாடு செய்கிறாள், ஒரு பெண் வணக்க வழிபாடு செய்கிறாள், தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நன்மைகளை செய்கிறாள், ஆனால் தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறாள். என்ன செய்கிறாள்? தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார் லா கைர ஃபீஹா, அவள் நரகத்திலே நுழைவாள், அவளிலே எந்த நன்மையும் இல்லை. பார்த்தீர்களா என்று இன்று ஒரு முஸ்லிமுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இவனா அல்லாஹ் என்னை இவனிடமிருந்து பாதுகாத்துக்கொள், தன்னுடைய வீட்டு குப்பைகளை அடுத்தவன் வீட்டு வாசலிலே வைப்பது, தன்னுடைய வீட்டின் கழிவு நீர்களை அடுத்தவருடைய வீட்டிலே விடுவது, இதுவா ஒரு முஸ்லிமுடைய ஒழுக்கம்? தன்னுடைய வீடு கழுவிய தண்ணீர்களை, தன்னுடைய வீடு கழுவிய அசுத்தத்தை மக்கள் நடக்கக்கூடிய தெருவிலே விடுவது, இதுவா ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய குணம்? இதுவா ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய பண்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்கள் இடத்திலே, எல்லா மக்களிடத்திலும், மனிதர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அவர்களின் மீது கூட இரக்கம் காட்ட சொன்னார்கள். ஆனால் இன்று ஒரு முஸ்லிம் தன் சகோதரனின் மீது கூட இரக்கம் காட்டாத கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறான். தந்தையின் மீது இரக்கம் காட்டாதவன், தாயின் மீது இரக்கம் காட்டாதவன், தன் உற்றார் உறவினர்களின் உறவுகளை துண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு உதாரணங்களை சொன்னார்கள். ஒரு பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அந்த பெண்ணுமோ ஒழுக்கத்தால் சற்று பிசகியவளாக இருந்தாலும் ஒரு நாய்க்கு கொடுத்த தண்ணீரின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு பெண் என்ன தெரியுமா? வணக்க வழிபாடு செய்தவள், இறை வழிபாடு செய்தவள், ஆனால் தன் வீட்டிலே ஒரு பூனையை கட்டி வைத்து விட்டால் அதற்கு தானும் உணவளிக்கவில்லை, அந்த பூனையும் தன் உணவை தேடிக்கொள்வதற்கு அதை அவிழ்த்து விடவில்லை. இதன் காரணமாக அந்த பூனை கட்டப்பட்ட நிலையிலே செத்துவிட்டது. இதன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்திலே போட்டான். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படி ஒரு முஸ்லிமுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள், இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நம்மிலே பலர் ஒரு சடங்காக அல்லது ஒரு சம்பிரதாயமாக ஏதோ ஒரு பழக்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமண வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. இந்த திருமண வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய மறுமை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. காரணம், இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவனுடைய கொள்கை, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய இறை வழிபாடு, அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான், இவற்றை வைத்து அவன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு இறை நம்பிக்கையை பூர்த்தியாக்கக்கூடிய, ஒரு ஒழுக்கத்தை பூர்த்தியாக்கக்கூடிய, இறை விசுவாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த திருமணத்தை, இந்த நிக்காஹை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த திருமணமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை அத்தாட்சிகளில் ஒன்றாக குறிப்பிடுகிறான். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. கணவன் மூலமாக மனைவிக்கு, மனைவி மூலமாக கணவனுக்கு அன்பு ஏற்படக்கூடிய ஒரு பாசம், ஒரு இணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பாக, சம்பந்தமாக, உறவாக அல்லாஹ் இந்த திருமணத்தை வைத்திருக்கிறான். எப்படி ஒரு முஸ்லிமுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரு கொள்கை இருக்க வேண்டுமோ, அதுபோன்று இந்த திருமணத்திற்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நான் எதற்காக திருமணம் முடிக்கிறேன்? என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஹலாலான சந்ததிகளை தேடுவதற்காக, அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நல்ல சந்ததிகளை எனக்கு கொடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு என்னுடைய மனம் நிம்மதியோடு ஈடுபடுவதற்காக இந்த திருமணத்தை நாடுகிறேன் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். வெறும் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இருந்தால் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட செயலாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு இறை வழிபாடாக, அது வணக்கமாக ஆகாது. ஹலாலை கொண்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரிசுக்கை தேடுவதற்காக, அல்லாஹ் எனக்கு விதித்த சந்ததிகளை தேடுவதற்காக திருமணத்தின் நியத்து இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சேருவதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறான், அதற்குமா நன்மை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சகோதரர்களே, தோழர்களே, அந்த ஆசையை ஹராமான ஒன்றிலே அவன் நிறைவேற்றினால் அது அவனுக்கு குற்றமாக ஆகுமாகாதா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அதை அவன் ஒரு ஹலாலிலே நிறைவேற்றினால் ஏன் அது அவனுக்கு நன்மையாக மாறாது? என் அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் இந்த திருமண வாழ்க்கையை நாடும்போது அவனுக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். நான் எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், என் தந்தை எனக்கு எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு முறை அவனுக்கு இருக்க வேண்டும். இன்று பொதுவாக என்ன, எப்படி பொருத்தம் பார்க்கிறார்கள், எதை வைத்து பொருத்தம் பார்க்கிறார்கள்? படித்தவர்களாக இருந்தால் படிப்பு இருக்கிறதா, செல்வந்தர்களாக இருந்தால் செல்வம் இருக்கிறதா, பெரிய ஊரிலே முக்கியஸ்தவர்களாக இருந்தால் அது போன்று ஒரு முக்கியஸ்தராக, ஒரு பொறுப்பாளராக, சமுதாயத்திலே ஒரு தலைவராக இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தை பார்ப்பவர்கள் இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள். எதற்காக? பெண் பேசுகிறார்கள், தன்னுடைய கௌரவத்திற்காக, அந்த பெண்ணுடைய அந்தஸ்துக்காக, அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்திற்காக. இப்படித்தான் இன்றைய முஸ்லிம்களுடைய அந்த பெண் பார்க்கும் அந்த பக்குவமும் அந்த அமைப்பும் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு சரித்திரத்தின் உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் பிறப்பை பொறுத்தவரை குரைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், மிக சிறந்த குலம், ஹிலாபத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு, அமீருல் முஃமினீன், மூமின்களின் அமீர் கலீஃபா என்ற மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தவர்கள். இவர்கள் தன்னுடைய மகனாருக்கு பார்த்த பெண் யாரு தெரியுமா? இவர்கள் தன்னுடைய மகனார் ஆசிம் அவர்களுக்கு பார்த்த பெண் யாரு தெரியுமா? இவர்கள் இரவிலே ரோந்து சென்ற போது, மக்களுடைய நிலைமையை கவனித்து வருவதற்காக சென்ற போது, ஊரின் தெருவிலே பால் விற்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டிலே வாழக்கூடிய ஒரு பெண். ஏன் அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள்? தாய் சொல்லுகிறாள், மகளே, இரவு முடிவதற்கு முன்னால், சுபுகு வருவதற்கு முன்னால் பாலை கறந்து அதிலே தண்ணீரை கலந்து விடு என்று. மகள் சொல்கிறாள், தாயே அப்படி செய்யக்கூடாது, கலீஃபா கட்டளை போட்டு விட்டார் என்று. அப்போது தாய் சொல்கிறார், மகளே, கலீஃபா எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம், கலீஃபா இதை பார்ப்பாரா, நாம் பேசுவது அவருக்கு கேட்குமா, நீ உன் காரியத்தை செய் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மகள் சொல்கிறார், தாயே, கலீஃபா பார்க்கவில்லை என்றால் என்ன, கலீஃபாவுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், நான் கலக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்கள். இந்த சப்தத்தை அல்லாஹ் உமருக்கு கேட்க வைக்கிறான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அடையாளமிட்டு விடுகிறார்கள் இந்த வீட்டை. நாளை காலையிலே அவர்களை வரவழைக்கிறார்கள், தன்னுடைய மகனார்களை அழைத்து சொல்கின்றார்கள், ஒரு இரையச்சம் உள்ள பெண்ணை நான் மணமுடிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் இந்த பெண்ணை மணமுடித்திருப்பேன், ஆனால் எனக்கு இப்போது திருமணத்தின் தேவையில்லை, வயதாகிவிட்டது, உங்களில் யாருக்காவது விருப்பம் என்றால் இந்த பெண்ணை நான் மணமுடித்து வைக்கிறேன் என்று கூறி தன்னுடைய மகனார் ஆசிம் அவர்கள் விரும்பிய போது மகனார் ஆசிமுக்கு மணமுடித்து வைக்கிறார்கள். ஒரு கலீஃபாவுடைய மகன், அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப், ஒரு குரைஷி வம்சத்தைச் சேர்ந்த ஹஜ்ரத் உமருடைய ஒரு உமர் தன்னுடைய மகனார் ஆசிமுக்கு யாரை பெண் பேசினார்கள்? யாரை? ஒரு பால் விற்கக்கூடிய சாதாரண குடிசை வீட்டிலே வம்சம் பிரபல்யமாக இல்லாத ஒரு பெண்ணை தன்னுடைய மகனாருக்கு பேசினார்கள். நண்பிற்குரியவர்களே, இவர்களுடைய அடுத்த தலைமுறை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஐந்தாவது கலீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படி பெண்ணை தேடினார்கள். பெண்ணை நான்கு காரியங்களுக்காக பொதுவாக தேடப்படுகிறது. ஒன்று, அழகுக்காக. ஆனால் ஒரு அழகுக்கு பின்னால் எத்தனையோ அசிங்கங்கள் மறைந்திருக்கும். அடுத்து சொன்னார்கள், பரம்பரைக்காக. பரம்பரையை பார்க்கிறார்கள், உயர்ந்த பரம்பரை என்று. ஆனால் எத்தனையோ ஒழுங்கீனங்களும் எத்தனையோ சீர்கேடுகளும் அந்த குடும்பத்திலே மறைந்து கிடக்கும். பிறகு சொன்னார்கள், ஒரு பெண் பேசப்படுகிறாள், அவளுடைய பொருளாதாரத்திற்காக, பணத்திற்காக. அன்பிற்குரியவர்களே, எங்கே பொருள் மலிந்து கிடக்கிறதோ, எங்கே பொருள் குவிந்து கிடக்கிறதோ, அங்கே பெருமையும், அங்கே சைத்தானுடைய வீண் விளையாட்டுகளும் ஆடம்பரங்களும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளும் நிறைந்து கிடக்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் மணமுடிப்பதாக இருந்தால் பொருளாதாரத்திற்காக மணமுடிக்காதீர்கள், ஒரு பெண்ணை மனம் முடிப்பதாக இருந்தால் அவளுடைய அழகுக்காக மட்டும் தேடாதீர்கள், அவளுடைய குடும்பத்திற்காக மட்டும் தேடாதீர்கள். காரணம், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக அமைந்து விடலாம். நீங்கள் ஒரு பெண்ணை தேடுவதாக இருந்தால் அவளுடைய மார்க்க பெற்றுக்காக, அவளுடைய இறை நம்பிக்கைக்காக, அவளுடைய இறை அச்சத்துக்காக நீங்கள் தேடுங்கள். துன்கஹல் மர்அத்துல் அர்பஈ. எத்தனை முறை இமாம்களின் மூலமாக இந்த ஹதீஸை நாம் கேட்கிறோம், ஆனால் எதுவரை இதை செயல்படுத்த மாட்டோமோ அதுவரை இந்த சமுதாயம் சிறந்தால். இன்று பொருளாதாரத்திற்காக, படிப்புக்காக எத்தனை அசிங்கங்களை எல்லாம் இந்த சமுதாயம் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களுடைய திருமணத்திலே ஒரு பெருமளவு திருமணங்கள் விவாகரத்திலே அல்லது குடும்ப குழப்பத்திலே வந்து முடிவதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? மார்க்கம் அடிப்படையாக வைக்கப்படாத காரணத்தால். பெண்ணுடைய தந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள், உன்னுடைய பெண்ணுக்கு நீ ஒருவனை மணமகனாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மார்க்க பற்றும் குணமும் தான் முதலிலே அடிப்படையாக இருக்க வேண்டும். இன்று என்ன, நல்லவர்கள் பெண் கேட்டு வந்தால் இன்று மக்கள் எப்படி மறுக்கிறார்கள் தெரியுமா? இவர் என்ன ஆலிம்சா மாதிரி பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, இவர் வேணாம். அடுத்து என்ன, இவர் என்ன சம்பாதிக்கிறது கிடையாது, படிப்பு கிடையாது, டிகிரி கிடையாது, வெளிநாட்டில் வேலை செய்யறது கிடையாது. இப்படியெல்லாம் காரணங்களை கூறி மார்க்க பற்றுள்ள நல்ல குணமுள்ள மணமகன்களை மறுக்கக்கூடிய தந்தைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எச்சரிக்கை செய்தார்கள். இதா கதப இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு வ இல்லா ஃபதகுன் ஃபித்னதுன் வ ஃபஸாதுன் அரீத். இமாம் திருமதி பதிவு செய்கிறார்கள், உங்களிடத்திலே மார்க்கப்பட்டுள்ள நற்குணமுள்ள ஒருவர் பெண் கேட்டு வந்தால் அவருக்கு உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய பொறுப்பில் உள்ள உங்களுடைய மகளையோ உங்களுடைய சகோதரியோ நீங்கள் மனமுடித்து வையுங்கள். கட்டளை, ரசூலுல்லாஹுடைய கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால், குழப்பம் வந்துவிடும், சீர்கேடு வந்துவிடும், சமுதாயம் சீர்கட்டுவிடும். என் அன்பிற்குரியவர்களே, இப்போது மறுபரிசீலனை செய்து கொள்ளட்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறியதற்கு பிறகு, என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஒருவர், ஒரு தந்தை அல்லது ஒரு சகோதரன் அல்லது ஒரு பொறுப்பாளர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ள, தன்னுடைய பொறுப்பில் உள்ள ஒரு பெண்ணை, பெண் பேசி வரக்கூடியவர், அவரிடத்திலே காசு இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வசதி இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த வியாபாரம் இல்லை என்று மறுத்தால் அவன் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறான். அவன் ரசூலுல்லாஹ்வுடைய தூதையே மறுக்கிறான். அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டதிலே குறைபாடு இருக்கிறது. இந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன? படிப்பு சோறு போடும் என்பதாக, வசதி சோறு போடும் என்பதாக, பணக்கார குடும்பத்திலே கட்டி கொடுத்தால் பிள்ளை நிம்மதியாக இருப்பாள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, நிம்மதி எதில் இருக்கிறது? நிம்மதி இறை வழிபாட்டிலே இருக்கிறது, நிம்மதி இறை நம்பிக்கையிலே இருக்கிறது, நிம்மதி நற்குணத்திலே இருக்கிறது. எத்தனை செல்வந்தர்களின் வீடுகளிலே மனமுடித்து கொடுக்கப்பட்ட நம்முடைய சகோதரிகள், நம்முடைய முஸ்லிமான சகோதரிகள் மனக்குமுறல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஏன்? அங்கே குணம் இருப்பதில்லை, அங்கே பண்பாடு இருப்பதில்லை, அங்கே மார்க்க ஒழுக்கம் இருப்பதில்லை. ஒரு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய, ஒழுக்கத்தை பேணக்கூடிய, ஹராம் ஹலாலை பேணக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரி ஒரு செல்வந்தனுடைய வீட்டுக்கு அவனுடைய செல்வத்தின் காரணமாக மட்டும் மனமுடித்து கொடுத்து அனுப்பப்படுகிறாள். என்ன நடக்கிறது? இதுநாள் வரை ஹராமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண், ஹராமான பாட்டுகளை, அசிங்கமான அந்த ஆடல் பாடல்களை, அந்த அனாச்சாரங்களை, அந்த மியூசிக்குகளை கேட்டிராத அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு அவற்றை பார்ப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறாள். அந்த மணமகன் அவளை அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு செல்கிறான். அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹிஜாபை கழட்டும்படி சொல்கிறான். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரும்படி சொல்கிறான். இப்படி எத்தனை ஒழுக்க கேடுகள்! குடும்ப வாழ்க்கையிலே ஹலால் ஹராமை பேடுவதில்லை, தொழுவது கிடையாது, ஃபஜ்ருடைய தொழுகை கிடையாது. வாழ்க்கையில் எத்தனை தொழுகைகளை வீணாக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்ன செய்தீர்கள் தெரியுமா? உங்களுடைய பெண்ணை உங்களுடைய கரத்தால் நரக நெருப்புக்குள் தள்ளினீர்கள், நரக படுகொலையிலே தள்ளினீர்கள். என்ன காரணம்? இவள் அங்கே செல்கிறாள், ஒரு நாள் பேணுதலாக இருக்கிறாள், மறுநாள் இருக்கிறாள், ஒரு மாதம் பேணுகிறாள், அடுத்து என்ன செய்ய என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறாள். அங்கே அங்கே மாமியாரிடத்திலே தொழுகை இல்லை, அங்கே தன்னுடைய மாமனாரிடத்திலே தொழுகை இல்லை. அவர்கள் எல்லாம் எப்போது பார்த்தாலும் டிவிகளை பார்ப்பது, சீரியல்களை பார்ப்பது, அனாச்சாரங்கள், ஆடம்பரங்கள், அசிங்கமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே தள்ளப்பட்டு நாளடைவிலே அவளும் அந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விடுகிறாள், தொழுகையை விடுகிறாள், குர்ஆன் ஓதுவதை விடுகிறாள், இறைவனை நினைப்பதை விட்டு விடுகிறாள், மார்க்கத்தை மறந்து விடுகிறாள். அந்த ஹராமான காரியங்களுக்கு அவளும் நாளுக்கு நாள் பழக்கப்பட்டு விடுகிறாள். கடைசியிலே என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறாள். அங்கே நீங்கள் அருமையாக பாதுகாத்து வளர்த்த சொர்க்கத்து ஒரு பெண்மணியை உங்களுடைய கையால் நரகத்தின் பக்கம், நரக படுகொலையின் பக்கம் தள்ளிய அந்த பேர் ஆபத்திற்கு ஆளாகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இறையச்சமிக்க வாழ்க்கையாக, தக்வாவுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தினார்கள். கணவன் அல்லாஹுவை பயந்தவனாக இருக்க வேண்டும், தக்வா இறையச்சம் கணவனிடத்திலே இருக்க வேண்டும், தக்வா இறையச்சம் பெண்ணிடத்திலே இருக்க வேண்டும். எந்த ஒரு பாதுகாப்புக்காக இந்த திருமண வாழ்க்கை, இந்த திருமண ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதோ கணவன் தன்னுடைய கற்பை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும், ஹராமான வழியிலே தன் ஆசையை தீர்ப்பவனாக இருக்கக்கூடாது. இன்று என்ன, இந்த கோ எஜுகேஷனின் மூலமாக இது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து உறவாடி வேலை செய்யக்கூடிய இடங்களிலே பழக்கப்பட்ட ஆண்கள், அதுவும் குறிப்பாக இன்றைய மேற்கத்திய நாகரிகங்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்களுடைய நாகரிகங்கள், அவர்களுடைய தொழில்களின் மூலமாக புகுத்தப்பட்ட கலாச்சாரத்திலே ஒரு முஸ்லிம் முந்திய காலத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணும் போது அந்நிய பெண்ணை பார்ப்பதை ஹராம் என்று நம்பிக்கை கொண்டிருந்தான். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் இன்று என்ன, அந்நிய பெண்ணோடு பயணம் செய்வது, அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது, அவளோடு எங்கு வேண்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற முறையிலே அந்நியர்களுடைய கலாச்சாரத்தின்படி செல்லுவதை அவன் நியாயம் காணுகிறார், இதை சரி என்று சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா எத்தனை குடும்பத்திலே மனம் உரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன? ஏன் தெரியுமா, கணவன் திருமணத்திற்கு பிறகும் தன்னோடு படித்த பெண் தோழிகளிடத்திலே, தன்னோடு படித்த அந்த பெண்களிடத்திலே பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இடங்களிலே பெண்களை ஆண்கள் தலாக்கு விட்டிருக்கிறார்கள்? ஏன் தெரியுமா, இந்த பெண் தன்னோடு படித்த ஆண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாள், தன்னோடு படித்த ஆண்களோடு பழகி கொண்டிருக்கிறாள், அவளோடு போனிலே பேசுகிறாள் என்ற காரணங்களுக்காக விவாகரத்துகள் நடந்திருக்கின்றன. என் அன்பிற்குரியவர்களே, தக்வா இறையச்சம் இருக்க வேண்டும், கணவனிடத்திலே இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலே இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. ஒழுக்கம் தவறுவதை இந்த இஸ்லாம் மன்னிக்கவில்லை, அல்லாஹ் இதை மன்னிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் கற்பை சொல்லுகிறான், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். ஒரு பெண்ணை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் அவளுக்கு அழகான அடையாளத்தை சொல்கிறது. நல்ல பெண் யார் தெரியுமா? குர்ஆன் யாரை நல்ல பெண் என்று சொல்கிறது தெரியுமா? சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்திலே ஃபஸ்ஸாலிஹாத் கானிதாதுன் ஹாஃபிதாதுன் லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். நல்ல ஒழுக்கமுள்ள சாலிஹான பெண் யார் தெரியுமா? கானிதாத். இதற்கு இமாம் இப்னு கஸீர் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? கானிதாத் பணிந்தவள், முதலாவது அல்லாஹ்விற்கு பணிந்தவள், இரண்டாவது கணவனுக்கு பணிந்தவள். ஹாஃபிதாதுன் லில்கைபி, கணவன் மறைவாக சென்று விட்டாலும் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள், நல்ல ஒழுக்கமுள்ள பெண். அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு அடையாளத்தை கூறினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமு மிர்அத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅத்தத் ஜகாத மாலிஹா வஅதாஅத் ஜௌஜஹா துதுஆ மின் ஐய் அப்வாபில் ஜன்னத் ஷாஅத் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் ஐங்கால தொழுகையை தொழுதால், நோன்பு வைத்தால், தன்னுடைய பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுத்தால், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், கணவனுக்கு பணிந்து நடந்தால், சொர்க்கத்தின் 8 வாசல்களிலே எந்த வாசல்களில் வேண்டுமானாலும் நீ நுழைந்து கொள்ளலாம் என்று அழைக்கப்படுவாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயு மம்ராத்தின் மாதத் வஸவ்ஜுஹா அன்ஹா ராதின் தகலத் அல் ஜன்னா. எந்த பெண் கணவன் தன்னை திருப்தி கொண்ட நிலையிலே, கணவன் தன்னை திருப்தி கொண்ட நிலையிலே மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கத்திற்கு செல்லுவாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு செய்தால், அவனுடைய மனதை கலங்கப்படுத்தினால், அவனுக்கு வேதனை செய்தால், அவனுக்கு பணிந்து நடக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உள்ள இந்த மூமினான ஆணுடைய ஹூர் சொர்க்கத்தில் உள்ள மனைவி சொல்கிறார், காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை சாவடிப்பானாக, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு வேதனை தருகிறாளோ, மனம் நோவடிக்கிறாளோ, அந்த பெண்ணுக்கு சாபம் யார் தருகிறார்? அந்த பெண்ணுக்கு சாபம் யார் தருகிறார்? சொர்க்கத்தில் உள்ள ஹூர், சொர்க்கத்தில் உள்ள பெண் தருகிறாள், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், அவன் சிறிது காலத்திற்காக உன்னிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் என்னிடத்திலே வர இருக்கிறான் என்று அந்த உலகத்தினுடைய பெண்ணை, கணவனுக்கு தொந்தரவு தரக்கூடிய பெண்ணை ஹூர் சபிக்கிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த கட்டுப்பாடு, இந்த ஒழுக்கம் கணவனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினான பெண்ணிடத்திலே ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அதற்காக நீங்கள் அவரை அந்த பெண்ணை வெறுத்து விடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள், வெட்டி விடாதீர்கள். ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு குணம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும், அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள். தன்னுடைய இறுதி பேருரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், பெண்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, அவர்கள் உங்களுடைய விழாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், சில கோணல் இயற்கையாக அவர்களிடத்திலே இருக்கும், சில சுழிவு அவர்களிடத்திலே இயற்கையாக இருக்கும், நீங்கள் முற்றிலுமாக நேர்படுத்த நினைத்தால் அதை உடைத்து விடுவீர்கள். எனவே அந்த கோணலோடு அவர்களை நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள், அவர்களை முகத்திலே அடிக்காதீர்கள், பிறருக்கு முன்னால் அவளை கேவலமாக பேசாதீர்கள், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை அவளுக்கு கொடுங்கள், நீங்கள் உடுத்தக்கூடிய தரத்திலே அவளுக்கும் உடை கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்திலே அவளுக்கு கண்ணியத்தை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கும் அந்த கட்டளையை கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அந்த குடும்ப இணைப்பு, ஒரு திருமண பந்தம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், மறுமைக்காக இருக்க வேண்டும், நல்ல சந்ததிகளை தேடி இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒரு பெண்ணை மணம் முடித்தால் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஃபீஹா வ கைரமா ஜுபிலத் அலை, யா அல்லாஹ், இந்த பெண்ணில் உள்ள நன்மையை எனக்கு தா, இவள் படைக்கப்பட்டிருக்கின்ற நன்மையை எனக்கு தா, இவளுடைய குணத்தில் உள்ள நன்மையை எனக்கு தா, யா அல்லாஹ், இவளிடத்தில் உள்ள தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், இவளுடைய இயற்கை குணத்தில் உள்ள தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று பிரார்த்திக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய மனைவிகளோடு சேருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல சந்ததிகளை கொடு, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நீங்கள் செல்லுங்கள், எங்கே பெயர் கூறாமல் கணவன் மனைவி சேருகிறார்களோ அங்கே ஷைத்தான் சேர்ந்து கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிமார்கள் நல்ல பிள்ளைகளுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இன்று மக்களுடைய நிலைமை என்ன? பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும் என்று துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், புள்ளைய கொடு, புள்ளைய கொடு என்று கேட்பார்கள். யா அல்லாஹ், நல்ல பிள்ளையை கொடு, சாலிஹான பிள்ளையை கொடு, ஒழுக்கமிக்க பிள்ளையை கொடு, உன்னுடைய மார்க்கத்தை பேணக்கூடிய பிள்ளைகளை கொடு என்று நபிமார்கள் துஆ கேட்டார்கள். ரப்பனா ஹப்லனா ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியதன் தய்யிபா, ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்ல சந்ததியை கொடு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மின் ஸாலிஹீன், யா அல்லாஹ், நல்லவர்களிலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று. என் அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு துஆவை நாம் நமக்காக கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அந்த சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை, மார்க்கத்தை, இறை அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த முஸ்லிம் குடும்பம் என்பது அல்லாஹுவை பயப்படக்கூடிய குடும்பமாக, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய குடும்பமாக, மறுமை வாழ்க்கையை முன்னிறுத்தி மறுமைக்காக வாழக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் நமக்கு சொல்கின்றான். 64வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே, மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மனைவிகள், உங்களுடைய பிள்ளைகள், இதிலே உங்களுக்கு எதிரிகளும் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை தடம்புரள செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உஷாராக இருங்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு பயந்த வாழ்க்கையாக, மறுமையை முன்னிறுத்திய வாழ்க்கையாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய உண்மை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையில் தான் நிம்மதி இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் தான் பாதுகாப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, குடும்ப உறவுகள் சேரும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். இந்த துன்யாவுடைய எல்லா பிரச்சனைகளும் அதன் மூலமாகத்தான் நீங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல முஸ்லிம்களாக, நல்ல மூமின்களாக, அல்லாஹுவிற்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் பணிந்தவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தின்படி முழுமையாக நடந்து நல்ல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை மாற்றுவானாக, ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.